கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமாக நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வந்திருக்கிறதான பரிசுத்தவான்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட சேலம் சபையினுடைய அன்பினையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தேவன் இன்னைக்கு எனக்கு தந்திருக்கிறாரு. ஏனென்றால் அவருடைய மாபெரும் தீர்க்க தரிசன வசனங்களை குறித்து பேசும்படியாக ஒரு வாய்ப்பு அவர் தந்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடத்தின் தலைப்பு வரப்போகிற அக்னி பரீட்சை. இன்னொரு விதமாக நம்ம சொல்லும்போது இந்த தலைப்பு வரப்போகிற இறுதி பரீட்சை, ஃபைனல் எக்ஸாம் சபையை. அப்போ நம்ம இதுக்கு ஆதார வசனமாக வசனம் நீங்க வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 3:12 மற்றும் 13
ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும்.
ஆதார வசனமாக இருக்கு. அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த அஸ்திபாரத்தின் மேல், அந்த அஸ்திபாரம் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் இவைகளை கட்டினால் இதை சோதிக்கிறதுக்கு தேவன் எதை அனுப்புறார் என்று பார்க்கும்போது அக்னி, அதை நம்ம பார்க்கணும். அக்னி, இப்போ அக்னி வரும்போது எது வந்து உண்மையானது என்று அந்த அக்னியானது என்ன செய்யணும், அதை வெளிப்படுத்தும். சகோதர சகோதரிகளே, நம்ம ஆதார வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ அதனால நம்ம ஒரு அருமையான நேரத்தில் இன்னைக்கு இப்ப வந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் உணவு உண்டுவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் தூக்கம் எல்லாருக்கும் கொஞ்சம் வரும், ஆனா நீங்க கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த ஒரு காரியங்களை நீங்கள் கவனிப்பதற்கு கொஞ்சம் விழிப்புணர்வுகளா இருங்க சகோதர சகோதரிகள். நம்ம நேற்றைய தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான காரியம் தான் சகோதர சகோதரிகளே. அது என்ன காரியம் என்று பார்க்கும்போது, நீங்க உங்க வீட்டில் யாராவது பிளஸ் டூ எழுதியிருக்காங்களா? பிளஸ் டூ யாராவது எழுதியிருக்காங்களா? அப்போ நம்ம நேற்றைய தினத்தில் ஒரு பெரிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது பிளஸ் டூ ரிசல்ட் என்ன வந்துச்சு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எத்தனையோ லட்சம் மாணவர்கள் இந்த பிளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்குரிய ரிசல்ட் நேற்றைய தினத்தில் வெளியாச்சு சகோதர சகோதரிகளை. அதனால ரிசல்ட் வெளிவந்ததுனால எங்க போனாலும் மாணவர்கள் போறாங்க, மாணவர்கள் போறாங்க, பெற்றோர்கள் போறாங்க, அப்புறம் நிறைய தொலைக்காட்சியிலும் மற்ற இடத்துங்களையும் பார்க்கும்போது நிறைய கலந்துரையாடல்கள் என்ன பண்ணலாம் அடுத்தது. இந்த மாதிரி நிறைய ஒரு பரபரப்பு இன்னைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியத்தில் இன்னைக்கு இந்த சூழலில் இருந்து கொண்டிருக்கு. சோ இந்த ஒரு பரீட்சையினுடைய முடிவில் அங்க நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக மார்க் வாங்கினவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு 1000 மார்க்குக்கு மேல, 1100 மார்க் மேல வாங்கினவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சிகளை தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு மதிப்பெண்கள் குறைவாக வாங்கி இருக்கிறவங்க கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, நீ எல்லாம் வளர்த்தம்பாரு அப்படின்னு என்ன பண்றாங்க, மாணவர்களை வருத்தப்படுறாங்க, அந்த மாதிரி செய்யறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் துக்கமா இருக்கு. அதுலயும் தோல்வி அடைந்திருக்கிறவங்க தேர்வில் வந்து தோல்வி அடைந்திருக்குன்னு சொல்லவே வேண்டாம். அந்த தோல்வி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இப்படியாக இருக்கு. அதனால நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே ஜென்ரலாவே நம்ம பார்த்தோம்னா பரீட்சை அப்படின்றாலே நம்ம மனசுல என்ன வருதுங்க, பரீட்சை வருதுங்க அப்படின்னு என்ன வருது மனசுல, ஓ பரவாயில்லைங்க சந்தோஷம் வருதா இல்லைங்களா? பரீட்சை அப்படின்னாலே டெஸ்ட் அப்படின்னாலே அங்க மனசுல கொஞ்சம் திக்குங்கணும் சகோதர சகோதரி. சார் அப்ப நான் நம்ம இந்த பரீட்சையில ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குதுங்க சகோதர சகோதரிகள். இந்த பரீட்சை எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம், என்ன காரியம் நடக்குது பரீட்சையில என்று பார்க்கும் போது பிரிக்குதல். அவரு இந்த பிரிக்குதல் வேலை இந்த பரீட்சையில் வந்து நடக்குது சகோதர சகோதரி. நம்ம பாருங்க, போன மாசம் வரைக்கும் அத்தனை லட்சம் மாணவர்கள் 12வது வகுப்பு மாணவர்கள். ஆனா ரிசல்ட் வந்து இனிமேல் பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி இல்ல. அப்ப ஒருத்தர் டாக்டரா போவாரு, ஒருத்தர் இன்ஜினியரா போவாரு, ஒருத்தர் பிஎஸ்சி படிப்பாரு, ஒருத்தர் பிஏ படிப்பாரு, ஒருத்தர் ஐடிஐ போவாரு. என்னாச்சு, டிவிஷன்ஸ் வந்துருச்சு பாருங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது பரீட்சையில ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்குது. என்னென்று பார்க்கும்போது பிரிக்குதல் வேலை சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது சார், நம்ம உலக ரீதியா அப்படி இருக்கும்போது இந்த பிரிக்குதல் வேலை இன்னைக்கு நம்ம மத்தியத்தில் தேவன் செய்ய போறாரு சகோதர சகோதரிகளே. அதே நம்ம பார்க்கும்போது நம்ம இருக்கிறது இந்த 7வது சபையினுடைய காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த 7வது சபையினுடைய காலத்திலேயே நம்ம பார்க்கும்போது இந்த 7வது சபையினுடைய முக்கியமான ஒரு வேலை என்ன வேலை என்று பார்க்கும்போது பிரிக்குதல் வேலை. வசனம் நீங்க பாருங்க, மத்தேயு 13:47-48.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக் கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள்.
அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த ஊமை, இது 7வது சபையினுடைய கால ஊமை. அது நம்ம காலத்துல இப்போ இருக்கிற அந்த ஊமை. அப்ப இந்த பிரிக்குதல், இந்த அறுவடை வேலை நம்ம பார்க்கும்போது 1874 இது ஆரம்பமாச்சு. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு பொதுவான அறுவடை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவன் பெயர் கிறிஸ்துவ மண்டலங்களில் இருந்து உண்மையான அந்த ஒரு கோதுமை வகுப்பாரு என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு. நம்ம பார்க்கிறோம், அதாவது பாருங்க, நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் பிரிக்கிறாரு சகோதர சகோதரிகளே. அதனாலதான் நம்ம பார்க்கும்போது அந்த வலை எதை குறிக்குது என்று பார்க்கும்போது அறுவடை சத்தியங்கள். அப்போ இந்த வேலை இன்னைக்கு பெரும்பாலும் இன்றைக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட நம்முடைய மூத்த சகோதரருடைய காலத்திலிருந்து இந்த வேலை இன்னைக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வருடமும் பெயர் கிறிஸ்துவ மண்டலங்களிலிருந்து ஜனங்களை, உண்மையான சத்தியத்தை நேசிக்கிற ஜனங்களை தேவன் பிரிச்சு அங்க கூட்டி வந்திருக்கிறாரு சகோதர சகோதரிகளை. சார் நம்ம இதை பத்தி நம்ம அதிகமா பேச போறது இல்லை இன்னைக்கு. நம்ம இன்னைக்கு எதை பத்தி ரொம்ப அதிகமா பேச போறோம், தியானிக்க போகிறோம் என்றால், இப்படியாக அழைத்து வந்த இந்த நம்முடைய ஜனங்கள் மத்தியில், சோ உடன்படிக்கை செய்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில சகோதர சகோதரிகளே, இந்த சபையினுடைய முடிவு காலத்தில், இன்னும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா சபையினுடைய கடைசி பாத அங்கங்கள் நிறைவடைகிற சமயத்தில் சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய ஒரு பரீட்சை நமக்கு முன்பாக அது வைக்கப்பட்டிருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ அங்க நம்ம பார்க்கும்போது இந்த சபை முடிவடையும் போது அநேக இடரல்கள், பிரிவுதல்கள் நமக்குள்ளாக அங்க வரப்போகுது சகோதர சகோதரிகளே. சோ அந்த ஒரு காரியத்தை குறிச்சுதான் இன்றைக்கு நம்முடைய பாடமாக அது இருக்கு. அப்ப இந்த காரியங்களை, சபைக்கு வருகிற கடைசி கால உபதிரவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு 2000 வருடத்துக்கு முன்பாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த கடைசி கால அவருடைய சோதனைகளை நம்ம தியானித்து பார்க்கும் போது, இந்த கடைசி காலத்தில் எந்த விதமாக சபைக்கு சோதனைகள் வரும் என்பதை நம்ம துல்லியமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து அநேக மூத்த சகோதரர்கள் இந்த ஒரு ஒப்புனைகளை அவங்க எழுதியிருக்கிறாங்க. நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை, அங்கே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த அந்த கெத்செமனே அனுபவங்கள், அந்த ஒரு இரவுல வந்த அவருக்கு நேர்ந்த சோதனைகள், சகோதர சகோதரிகளே, கடைசி கால பாதங்கள் நிறைவேறும் போது அந்த சபை முடிவடையும் காலத்தில் இதே விதமான அனுபவங்கள் இந்த சபைக்கு வரும், இந்த சபை ஜனங்கள் மத்தியில் வரும் என்பதை அநேக மூத்த சகோதரர்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தருடைய சோதனை நேரங்களை நம்ம புரட்டி நம்ம பார்த்து நம்முடைய கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாருங்க, நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவன் அவர் இனி வரப்போகிற அவர் பின்னாடி செய்ய போற காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் எதுவுமே அவர் சொல்லாம செய்யறதில்ல. நம்ம வசனம் கூட நீங்க வாசிக்கலாம், ஆமோஸ் 3:7.
கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார்.
தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாம அவர் என்ன பண்றது இல்லைங்களா, அவர் செய்யறதில்ல. அதே சமயத்தில் நம்ம பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அன்னைக்கு கெத்செமனே இரவில் ஒரு பெரிய சோதனை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட இருக்கிற 12 சீஷர்களுக்கும் ஒரு பெரிய சோதனை அங்க வந்தது. அது வரும் என்று கர்த்தருக்கு நன்றாக அவர் அறிந்து உணர்ந்திருந்தார். ஆனா நம்ம பார்க்கும்போது அந்த சோதனை வரும் முன்பே இந்த சீஷர்களுக்கு அநேக எச்சரிப்புகளை அவர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். சோதனை இனி வரப்போகுது, ஆனா இன்னும் வரல, ஆனா வரப்போகுது. ஆனா வரும் முன்பு என்ன பண்றாரு, தம்முடைய சீஷர்களுக்கு அலர்ட் பண்றாரு, எச்சரிப்பு கொடுக்கிறாரு, நீங்க இப்படி விழ போறீங்க, உங்க மத்தியத்தில் இந்த மாதிரி சோதனை வரும்னு எச்சரிப்பு பண்றாரு. பாருங்க பேதருக்கு அங்க எச்சரிப்பு சொல்றாரு, நீங்க பாருங்க 22:31-32.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
அப்ப நம்ம பாருங்க, பேதருக்கு சொன்னாரு, இன்னொரு வசனம் இருக்கு, என்ன சொல்றாரு பேதரு, என்னை நீ 3 மறுதளிப்பாய் சொல்றாரு, ஆனவரே உங்களை நான் காவலிலும் சாவலிலும் பின்பற்றி போகிறேன்னு சொன்னாரு. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பேதருக்கு, என்னை 3 மறுதலை, எப்படி என்றால் பேதரு இந்த பலவீனத்தில் விழ போறார் என்று முன்னாடி என்ன பண்ணாரு, அவருக்கு சொன்னாரு, சகோதர சகோதரிகள் எச்சரிப்பு சொன்னார். அதே போல நம்ம பார்க்கும்போது கர்த்தரை காட்டி கொடுத்தாரு யூதாஸ், அவரு கூட எச்சரிப்பு பண்ணாரு. நீங்க வசனம், நீங்க 22:21 நீங்க வாசிக்கலாம்.
பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது.
அப்ப பாருங்க சொல்றாரு, எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோட கூட பந்தியில் இருக்குது. அப்போ இது யாருக்கு மட்டுமே அந்த காரியம் புரிஞ்சிருக்கும், யாருக்கு மட்டுமே இந்த காரியம் புரிஞ்சிருக்கும், யூதாஸ் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் சகோதர சகோதரி என்னதான் சொல்றாரு. அப்போ பாருங்க, அநேக முறை யூதாஸ் கூட அவருக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு, அலர்ட் பண்ணாரு சகோதர சகோதரிகளே. அதே மாதிரி சீசர்களுக்கு சொன்னார், சீசர்களுக்கு ரொம்ப அவருக்கு கூட சொல்லியிருக்கிறாரு சீஷர்கள். நீங்க யோவான் 16:32 நீங்க வாசிக்கலாம்.
இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும்
சொல்றாரு. நீங்க எல்லாரும் என்னை விட்டுவிட்டு சிதறுண்டு ஓடி போய்வீர்கள், அந்த காலம் வருதுங்கிறாரு. நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிருவீங்க, அந்த காலம் வருது. அப்புறம்
அது இப்பொழுது வந்திருக்கிறது,
எவ்வளவு சொல்றாரு பாருங்க, அந்த நேரம் அது இப்பவே வந்திருக்குதுன்னு சொல்றாரு. எவ்வளவு அருமையான எச்சரிப்புகள், இது எச்சரிப்புகள் பிளஸ் ஒரு தீர்க்க தரிசனங்கள் கூட நடக்க போகுது. அப்போ அது தீர்க்க தரிசனங்களாகவும் சொல்லியிருக்கிறாரு, ஒரு எச்சரிப்புகளாகவும் அங்க நம்முடைய கர்த்தர் வந்து அங்க பேசியிருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், அந்த நேரம் இப்பொழுதே வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து எச்சரிப்புகள் அங்க சொன்னாரு சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம பார்க்கும்போது சீசர்கள் இந்த எச்சரிப்புகள் என்ன பண்ணலாம், அவங்க சரியானபடி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது அவங்க பார்க்கல. ரொம்ப லாஸ்ட்ல ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெப பண்ணுங்க சொல்றாரு யோவான் யாக்கோபுக்கு சொல்றாரு. அப்போ அங்க சொல்லும் போது அதை கூட என்ன பண்ணல, அவங்க அது பார்க்கல, அது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தூங்கிட்டாங்க சகோதர சகோதரிகளை. அப்போ கடைசியாக இறுதியில் என்ன வந்துச்சு, இதெல்லாம் சொன்னாரு எச்சரிப்பு சொன்னாரு, இறுதியில் என்ன வந்துச்சு, சோதனை வந்துச்சு. அப்போ சோதனை வரும்போது அதே கர்த்தர் சொன்ன பிரகாரமாவே எல்லாரும் என்ன ஆனாங்க, எல்லாரும் கர்த்தரை விட்டாங்க ஓடி போனாங்க சகோதர சகோதரிகளை. அப்போ கர்த்தர் மட்டுமே அந்த ஒரு சோதனையில அங்க இருந்தாரு சகோதர சகோதரிகளே. அப்ப பாருங்க இந்த எச்சரிப்புகளை அங்க கர்த்தர் இதெல்லாம் சொன்னாரு இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி தெரியுங்களா சொல்லியிருக்காரு இந்த எச்சரிப்புகளை. அந்த சீசர்களுக்கு சொல்லும் போது ரொம்ப ஒரு பாரத்தோடு சொல்லியிருக்கிறார், ரொம்ப ஒரு பாரத்தோடு, ரொம்ப அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அன்புல ரொம்ப பாரத்தோடு இந்த எச்சரிப்புகளை அங்க சீசர்களுக்கு அங்க சொன்னாரு சகோதர சகோதரிகளே. அன்று எப்படி அந்த சீசர்களுக்கு ஒரு பாரத்தோடு அந்த எச்சரிப்புகளை அங்க சொன்னாரோ, அதே போல இந்த கடைசி காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இனி வரப்போகிற சபையினுடைய முடிவு காலத்தில் வரப்போகிற இந்த ஒரு சோதனை காலத்தை குறித்து நமக்கும் அதே எச்சரிப்புகளை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு சகோதர சகோதரி, அதே பாரத்தோடு. இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு எச்சரிப்புகளை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு வசனம் நீங்க பாருங்க, எச்சரிப்பான வசனம் தீர்க்க தரிசனமா இருக்கிறது, ஏசாயா 21:12.
அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார்.
விடியற் காலம் வருகிறது, அப்புறம் என்ன வருதுங்களா, ராக்காலம் வருகிறது சொல்றாரு. விடியற் காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்ப வந்து கேளுங்கள். அங்க பாருங்க அந்த லாஸ்ட் வரி, நீங்க வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப வந்து கேளுங்கள், ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கிறாரு பாருங்க. அப்போ விடியற்காலம் ஏற்கனவே வந்தாச்சு, 1874 விடியற்காலம் வந்தாச்சு, அதை குறித்து நான் ரொம்ப விளக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராக்காலம் வருகிறதுங்கிறாரு, இது எந்த ராக்காலம் என்று பார்க்கும் போது கடைசி பாதங்கள் முடிவடையும் போது அன்னைக்கு கெஸ்மனே இரவுல, அது கூட ஒரு இரவு, எப்படி ஒரு இரவுல ஒரு சோதனை வந்துச்சோ அந்த மாதிரி சோதனை நம்முடைய கடைசி கால பாத அங்கங்களுக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அங்க சொல்றாரு ராகாலமும் வருகிறது, ராகாலமும் வருகிறது. அப்போ சகோதர சகோதரிகளே அதுலதான் சொல்றாரு, இது நீங்க திரும்ப வந்து என்ன பண்ணுங்க கேளுங்க, ஒரு எச்சரிப்பு அங்க ஸ்பெஷல் அட்டென்ஷன் அங்க கொடுக்கிறாரு. இன்னொரு வசனம் நமக்கு சொல்றாரு எச்சரிப்பா, யோவான் 9:4.
பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது
சொல்றாரு. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது, இங்க கூட சொல்றாரு ராகாலம் நைட்டு. அப்படின்னா ஒரு உபத்திரவம், ஒரு சோதனை, அந்த ஒரு அந்த பரீட்சை வருகிறது, வருகிறது நமக்கு முன்பாக இனி வருகிறது சகோதர சகோதரிகளே. அப்போ கர்த்தர் அன்னைக்கு சீசர்களுக்கு எப்படி எச்சரிப்புகள் கொடுத்தாரோ அதே போல இன்னைக்கு நமக்கு இந்த கடைசி கால பாதகங்களாகி நமக்கு அதே விதமான எச்சரிப்புகளை இன்னைக்கும் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம பார்க்கும்போது அந்த சோதனையில நம்ம பாருங்க, நம்ம பார்க்கும்போது சோதனை வந்து கெச்சமனையில எல்லாரும் அங்க பார்க்கும்போது எல்லா கையில தடிகள் சங்கிலிகள் எடுத்துட்டு வர்றாங்க கர்த்தரை பிடிக்கிறக்கு வரும்போது. யார் இருந்தாங்க கூட கர்த்தர் கூட, யூத செல்லாரி கூட்டிட்டு வந்தாரு இல்லீங்களா, வரும்போது கர்த்தர் கூட யாரு நின்னாங்க என்று பார்க்கும்போது, ஆமா பேதர் கூட கொஞ்சம் இருந்தாரு, அவரும் என்ன பண்றாரு லாஸ்ட்ல கர்த்தர் விட சொல்லி போயிட்டாரு அவரு கூட. கடைசியில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் கூட இல்ல, நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் கூட அந்த அவரோட கூட அவருடைய கைதிலையும் அவரு கஷ்டப்படுத்தும் போதும் அவரோட கூட எந்த ஒரு சீசனும் அன்னைக்கு இல்ல சகோதர சகோதரிகளே. அதான் கர்த்தர் அந்த கெசமலையில கஷ்டப்பட்டிருந்தாரு இல்லைங்களா, ரொம்ப வியாகுலத்தோடு ரொம்ப பாரத்தோடு அவர் அங்க இருக்கும்போது இந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கைது பண்றதுக்கு முன்பாக கர்த்தர் போய் ஜெபம் பண்றாரு இல்லைங்களா, ஜெபம் பண்ணும்போது சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பாத்தீங்களா, அதனால அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க சகோதர சகோதரிகளை அவருக்கு, ஆனா அவர் ஒருத்தரே கஷ்டப்பட்டாரு மற்ற சீஷர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது அப்போ இந்த சீசர்கள், இந்த தூங்குற சீசர்கள் இவங்க யார் அடையாளப்படுத்துறாங்க நம்முடைய காலத்துல யார் அடையாளப்படுத்துறாங்க பார்க்கும்போது, பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த தூங்குறது ஒரு வகுப்பாருக்கு இருக்குது, தூங்குற குணம் ஒரு வகுப்பாருக்கு இருக்கு. யாரு எந்த வகுப்பாருக்கு தூங்குற குணம் இருக்கு? மத்திய 25:5
மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள்.
அப்ப பாருங்களா, அப்ப மணவாளன் வர தாமதித்த போது நித்திரை மயக்கமடைஞ்சு எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். யாரு தூங்குறவங்க எந்த வகுப்பார் என்று பார்க்கும் போது திரளான கூட்டம் சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த திரளான கூட்டத்தார் அவங்க தூங்கிடுவாங்க அப்படின்றால் வரக்கூடிய சோதனை காலத்துல வரக்கூடிய அந்த ஒரு பரீட்சையில சகோதர சகோதரிகளே, அந்த உபதிரவங்கள்ல அந்த ரா காலத்துல இந்த திரளான கூட்டத்தார் என்ன பண்ணிடுவாங்க, தூங்கிடுவாங்க அப்படின்னு என்ன சகோதர சகோதரிகளே. கர்த்தர் எப்படி, கர்த்தர் மட்டும்தான் நின்னாரு முழிச்சு ரொம்ப விழிப்போடு ரொம்ப ஜாக்கிரதையோடு அவரு தைரியமாக விசுவாசத்தோடு நிற்கிறாரு சோதனையில் நிற்கிறாரு, அவர் மட்டும் நிற்கிறார். அந்த அது மாதிரி கடைசி காலத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சோதனை நேரத்தில் அந்த உண்மையான பாதகங்கள் மட்டும் அந்த சோதனை நேரத்தில் நிற்பாங்க சகோதர சகோதரிகளே நம்ம பாருங்க. ஆனால் திரளான கூட்டத்தார் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதில் நிற்க மாட்டாங்க, அவங்க ஓடிடுவாங்க அந்த உபத்திரவத்தில். ஏன், அவங்க தூங்கிட்டாங்க சகோதர சகோதரிகளே. அதனால வந்து இந்த தூக்கம் பற்றி சொல்லும்போது நிறைய பேர் தூங்கிறது எங்களிடலாம். ஏன்னா நமக்கு விழிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பான சகோதர சகோதரிகள். அதனால விழிப்போட இந்த பாடத்தை கூட கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. அப்போ நம்ம பாருங்க, அப்ப தூங்குறது யார் என்று பார்க்கும் போது இவங்க திரளான கூட்டத்தார் சகோதர சகோதரிகள். ஏனென்றால் நம்ம பாருங்க, கர்த்தர் அந்த சீசர்களுக்கு எவ்வளவோ எச்சரிப்புகள் சொன்னாரு, ஆனா அதை அவங்க கவனிக்கல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என்னமோ சொல்றாரு அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அப்படி என்றால் இந்த திரளான கூட்டத்தார் வந்து தீர்க்க தரிசன பார்வை வந்து இவங்களுக்கு மிக மிக குறைவு. இந்த தீர்க்க தரிசனங்களை சகோதர சகோதரிகள் வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை குறித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல சகோதர. அதனாலதான் அந்த வரக்கூடிய உபதிரவத்தில் அவங்களால நிக்க முடியாது, அதங்க சொல்ல. அதனாலதான் சகோதர சகோதரிகளே நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை அங்க கர்த்தர் நமக்கு அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அன்பான சகோதர சகோதரிகளே. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த சோதனை பாருங்க, கர்த்தருக்கு அன்றைக்கு கெத்செமனேல யார் யார் அந்த உபத்திரத்தை கொண்டு வந்தாங்க, பரிசேயர்கள் மற்றும் சதிசேயர்கள், அவங்க தான் என்ன பண்ணாங்க, அவரை கைது செய்து அவரை கொண்டு சென்று கர்த்தரை வந்து பயங்கரமாக அவரை விசாரணை செய்து அடிச்சு துன்பப்படுத்தி அங்க செஞ்சாங்க சகோதர சகோதரிகளே. கடைசியில் நம்ம பார்க்கும்போது அவரை மிக கொடூரமான ஒரு முறையில் சிலுவை மேல ஏற்றி கொலை செய்யும் செஞ்சாங்க அவங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படியாக அது கர்த்தருக்கு வந்து நம்ம நிறைய படங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம், அது எவ்வளவு உபதிரவங்கள் கர்த்தர் செஞ்சிருக்கிறார் போதே நம்மளால தாங்க முடியல, அந்த மாதிரி உபதிரவங்கள் கர்த்தருக்கு அன்னைக்கு நேர்ந்தது சகோதர சகோதரிகளே. ஒரு மிகப்பெரிய உபதிரவத்துக்குள்ளாக கர்த்தர் அன்னைக்கு பிரவேசித்தார் சகோதர சகோதரிகளே. அது அதே போலதான் இங்க சொல்றாரு, இந்த கடைசி கால சபைக்கு, இந்த கடைசி கால சபைக்கு ஒரு மிகப்பெரிய உபதிரவம் கண்டிப்பா வரப்போகுது. அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த உபதிரவம் யாருனால இந்த கடைசி சபைக்கு வரப்போகுது என்று பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பேர் கிறிஸ்தவ அமைப்புகள் மூலமா. அப்போ ஏன்னா பரிசேயர் சதிசேயர் யார் அடையாளப்படுத்துறாங்க, பரிசேயர் சதிசேயர் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா அவங்க நாமினல் சர்ச்சை நீங்க பேர் கிறிஸ்தவ அமைப்புகள் அடையாளப்படுத்துறாங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க மூலமாக பெரிய உபதிரவங்கள் சபைக்கு வரும் சகோதர சகோதரிகளே. ஆனா இவங்களை இயக்கி வைக்கிறது யார் தெரியுங்களா, இந்த பேர் கிறிஸ்தவ அமைப்புகளை இயக்கி வைக்கிறது தலைவர் இருக்கிறார் ஒருத்தர், யார் என்று பார்க்கும்போது சாத்தான் இல்லைங்களா. சாத்தானுடைய மிகப்பெரிய கருவிகளாக இவங்க இருக்காங்க சகோதர சகோதரிகளே. அப்போ ஏனென்றால் சபையுடைய நிறைவு ரொம்ப முக்கியம். சபையுடைய நிறைவு சாத்தானுடைய அழிவு. அதனால சாத்தான் அவ்வளவு சீக்கிரம் இந்த சபையை வந்து நிறைவடைய விட்டுவிட மாட்டான். அதனாலதான் சாத்தான் வந்து சகோதர சகோதரர் தீர்க்க தரிசனம் இருக்கு, நீங்க வசனம் நீங்க பாருங்க. ஆதியாக 3:15
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்.
அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். அப்ப குதிங்கால எப்போ நசுக்குவாரு சாதன்? எப்போ குதிங்காலை நசுக்குவாரு? இந்த கடைசி கால பாதங்கங்கள், கடைசி கால பாதகங்களுக்கு சாத்தான் வந்து அது. சாத்தான் எப்படி அந்த உபத்திரவங்களை கொண்டு வருவார் என்று பார்க்கும்போது நல்லா கொடுத்திருக்கிறார். இங்கிலீஷ்ல நல்லா சுறுசுறுப்பா கொண்டு வருவார் அந்த உபத்திரவங்களை, நல்லா ஆக்டிவா. அதாவது அவனால எவ்வளவு முடியுமோ இந்த அமைப்புகள் மூலமா, பெயர்க்கிற அமைப்புகள் மூலமா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவ்வளோ இந்த சபைக்கு கடைசியாக அந்த ஒரு உபதிரவங்களை அங்க கொண்டு வருவான் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பாருங்க, அப்போ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இப்போ நமக்கு முன்பாக என்னன்னா, பேர் கிறிஸ்தவ அமைப்புகள் பலத்துக்கு வரணும் வரணும். வெளிப்படுத்தல் 17:12.
நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள்.
இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ஆமா அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? இந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம்? கர்த்தர் சொல்றாரு, நீங்க பாருங்க லூக்கா 22:53.
நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த காரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார்.
அப்ப இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த காரத்தின் அதிகாரமுமாக இருக்கிறது. அப்போ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை, பேர்க்கிற சமைப்புகளுக்கு லாஸ்ட்ல ஒரு அதிகாரம் வரப்போகுது. அப்ப இந்த அதிகாரம் வரும்போது சகோதர சகோதரிகளே, உண்மையான அங்கங்கள் மேல ஒரு பெரிய உபதிரவங்களை அவங்க கொண்டு வர போறாங்க. இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால இன்றைக்கு நம்ம அருமையாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிற சத்தியங்களே நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு இன்றைக்கு நிறைய பட்டணங்கள் சென்று தேவனுடைய வேலைகளை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். நம்ம சொல்றோம் தேவன் அந்த வாய்ப்புகளை வச்சிருக்காரு. நம்ம கொஞ்சம் எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் தேவன் நம்மளை நடத்துறாரு. நம்ம அநேக ஊழியங்களை இன்னைக்கு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப நாளைக்கு இல்ல, இது ரொம்ப நாளைக்கு இல்ல. சோ வரப்போகுது ஒரு பெரிய ஒரு சோதனை. அப்படின்னா இந்த அமைப்புகள் பலத்துக்கு வரும்போது, அந்த அதிகாரத்துக்கு வரும்போது கண்டிப்பா ஊழியங்கள் எங்குமே செய்யாத அளவுக்கு நிறைய தடைகளை கண்டிப்பா கொண்டு வர போறாங்க. நிறைய தடைகளை அங்க கொண்டு வர போறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம வச்சிருக்கிற வெளியேறப்பட்ட சத்தியங்களை பேசாதபடிக்கு சட்டங்கள் கூட அவங்க கொண்டு வர போறாங்க சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம பாருங்க, நமக்கு அப்ப கர்த்தர் பாருங்க, கர்த்தர் அன்னைக்கு கைது செஞ்சாங்க. கைது செஞ்ச உடனே கர்த்தருடைய ஊழியம் என்னாச்சு பாருங்க. 3.5 வருடம் ஊழியம் செஞ்சாரு, ஆனா கைது ஆன உடனே ஊழியம் என்னாயிச்சு, அவருடைய ஊழியம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப அது மாதிரி அந்த அந்தகார நேரம் நம்ம அந்த அந்த கடைசி சோதனை உபதிரவங்கள் வரும்போது கண்டிப்பா நம்முடைய ஊழியங்கள் ஸ்டாப் ஆகும் சகோதர சகோதரர். அதனாலதான் சொல்றாரு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராகாலும். பாருங்க ரொம்ப அருமையாக அந்த காரியங்கள் அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்போ அப்ப பார்க்கும்போது நிறைய விசாரணைகள் கூட நமக்கு நடக்கும். நிறைய விசாரணைகள் இன்னைக்கு நிறைய பேரு மறைமுகமாக விசாரணை பண்றாங்க. நீங்க என்ன உபதேசத்தில் இருக்கிறீங்க, நீங்க என்ன டாக்டரியில் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, 1000 கொஸ்டின் கேட்கறாங்க இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு பலத்தில் இருக்கும்போது இப்பவே எப்படின்னா, அப்ப பலத்துக்கு வரும்போது எப்படி கேள்வி கேட்பாங்க பாருங்க. அப்போ பார்க்கும்போது நிச்சயமா அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கூட சகோதர சகோதரர், அந்த உபத்திரவ சூழ்நிலையில கூட சபை தைரியமாக இந்த சத்தியங்களை நம்ம விட்னஸ் பண்ணணும். ரொம்ப கர்த்தர் கேட்டாங்க, லாஸ்ட்ல கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனா கிறிஸ்து தானா? கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆமா நான் கிறிஸ்து தான். நான் சொன்னா கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. பெரிய சத்தியம், பெரிய சத்தியம் வருது. நம்ம கேட்பாங்க, ட்ரினிட்டி நீ பிலீவ் பண்றியா? நம்மளே பார்த்து கேட்பாங்க, நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு, ட்ரினிட்டி இல்ல, அப்படி வேதத்தில் இல்ல. இந்த மாதிரி நிறைய விசாரணைகள் கூட நம்ம மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரகம், நரகம் நித்திய வேதனை ஸ்தலம் இல்ல. ஜீசஸ் வந்து இங்க வந்தது எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்காக இல்ல, நரகத்திலிருந்து மீட்கிறதுக்காக வந்தார் ஜீசஸ். அப்ப இது போன்ற ஒரு வெளியேறப்பட்ட சத்தியங்களை நம்ம யாரு மாதிரி சொல்ல போறோம் என்றால், சகோதர சகோதர யார் மாதிரி? நான் ஸ்தேவன் மாதிரி. ஸ்தேவன் மாதிரி ஒரு வெளியேறப்பட்ட சத்தியங்களை நம்ம சொல்ல போகிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ அப்படின்னா இதெல்லாம் சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய உபதிரவம் அது சபை மேல அங்க வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப பார்க்கும்போது பாருங்க இந்த உபதிரவங்கள் எப்படி இருக்குன்னா, ஜெயிலு, சிறையில கூட போடுவாங்க. நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு நம்ம பார்க்க போறோம். அப்புறம் ரொம்ப உச்சக்கட்டமாக பார்க்கும்போது ரத்த சாட்சிகளா கூட மறிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்க சில வசனங்கள் நீங்க வாசிங்க. இந்த சபைக்கு இருக்கிற கடைசி உச்சக்கட்ட உபதிரவங்கள் குறித்து ரெண்டு ராஜாக்கள் 2:11.
அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான்.
எலியா எலிசா, எலியா எலிசா ரெண்டு பேரும் பிரியறதுக்கு காரணமாக இருந்தது அக்னி, அக்னி ரதங்கள், அக்னி ரதங்கள். அக்னி குறிக்கிறது சோதனை, உபதிரவங்கள் சகோதர சகோதரிகள். இந்த அக்னி இது எப்படி எப்படிப்பட்ட அக்னி தெரியுங்களா? லேசான அக்னியில இது எப்படிப்பட்ட அக்னி? வசனம் நீங்க வாசித்து பாருங்க, தானியேல் 3:19. தானியேல் 3:19.
அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து.
அங்க பாருங்க சூடு எத்தனை முறை பண்ணிருக்கிறாங்களா? அக்னி லேசான அக்னியில 7 முறை சூடாக்கப்பட்ட அக்னிங்களா அப்படி சொல்றாரு. அப்படின்னா உபதிரவம் எப்படி இருக்கு என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ ஒரு ஒரு முழு பலத்துடனே சாத்தான் இந்த மாதிரி சகோதர சகோதரிகளை உபத்திரவங்களை இங்க சபை மேல கொண்டு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகளை. அங்க சொல்றாரு இது குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் 3417 ரீபிரின்ஸ் பேஜ்ல அவர் சொல்றாரு. இந்த எலியா எலிசா அந்த உபத்திரவங்கள் வந்து இல்லைங்களா, அக்னி ரதங்கள், அது குறித்து சொல்லும் போது சபைக்கு உபத்திரவங்கள் மற்றும் மரணங்கள் கூட வரலாம் சொல்றாரு. சபைக்கு உபத்திரவங்கள் மற்றும் மரணங்கள் கூட எப்போ? அந்த கடைசி ரா காலத்தில் வரலாம் சொல்றாரு. இன்னுமாக சிறை அனுபவங்கள் கூட இருக்குது சொல்றாரு. 1754 பேஜில் சொல்றாரு. அப்போ எப்படி என்றால் எலியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவு, பாருங்க எலியா ஆவி உடையவர் ஒருத்தர் வந்தாரு. யார் வந்தாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரு. யார் என்று யாருங்க அது? யோவான்சானன். யோவான்சானனுக்கு என்ன என்ன நடந்தது என்று பார்க்கும்போது மார்க்கு 6:28.
அந்தபடி அவன் போய் காவர் கூடத்திலே அவனை சிறச்சேதம் பண்ணி அவன் தலையை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து.
அவன் பாருங்க காவல் கூடத்திலே சென்று சிறச்சேதம் பண்ண. காவல் கூடம் அங்க சொல்றாரு, தமிழ்ல கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க காவல் கூடம் அப்படி போட்டிருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அது ஒரு டஞ்சன் ஜெயிலுங்களாம். ரொம்ப ஒரு இருட்டான அது அந்த இடம் எப்படி, அது ரொம்ப டென்ஷனா இருக்குதுங்களா? ஒரு சரியா காற்றோட்டம் இருக்காது, ஒரு நல்ல படுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு டென்ஷன் ரூம்ங்களாம். அந்த மாதிரி இடத்துல யோவான் சானங்கள் என்ன பண்ணாங்களா, ஜெயில் வச்சு. அந்த மாதிரி கடைசி கால சபைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் கூட இருக்குது, அது கூட சொல்றாரு என்னுடைய மூத்த சகோதரர் அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அதனாலதான் சங்கீதக்காரன் இது குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சொல்றாரு, சங்கீதம் 91:5.
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும்.
அப்ப பாருங்க இரவில் உண்டாகும் பயங்கரம் வரும், ஒரு பயங்கரம், ஒரு உபதிரவம், ஒரு அக்கினி அங்க வருது, அதங்க சொல்றாரு சங்கீதக்காரன் சொல்ற. அப்போ சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த இந்த உபதிரவங்கள் வரும்போது நம்ம மத்தியில அநேக பிரிவுகள் வரும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு 600-700 பேர் நம்ம ஒன்னா இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை, தேவனுடைய கிருபையில நம்ம ஒன்னா இருக்கிறோம். ஆனா நம்ம பார்க்கும்போது அந்த உபதிரவ காலத்துல சகோதர சகோதரிகளை நம்ம மத்தியில நிறைய இடரல்கள் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் ஏன்னா அது ஒரு அது ஒரு சோதனை, அது ஒரு பரீட்சை, அதங்க சொல்றாரு ஒரு பரீட்சை. அப்போ அப்போ அதுதான் அதான் நம்ம அங்க அந்த அந்த பரீட்சையில அந்த உண்மையான பாதங்கள் மட்டும்தான் நிற்பாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா மற்றவங்களை அதில் நிக்க முடியாது, நிக்க முடியாது. அதனாலதான் அங்க சொல்றாரு, இது கூட தீர்க்க தரிசனமா இருக்கு, சங்கீதம் 91:7 நீங்க வசனம் நீங்க வாசிக்கலாம்.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
அப்ப சொல்றாரு, அப்ப உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்ப சகோதர சகோதரிகளே, அப்ப ஏன் நிச்சயமா விழுவார்கள், அதனாலதான் தீர்க்க தரிசனம் இருக்கு. அப்போ அந்த ஒரு உச்சக்கட்ட ஒரு சோதனை நேரத்துல, சோதனை காலத்துல நிறைய விழுவார்கள். அதான் சொல்றாரு, அதான் சொல்றாரு, வலது பக்கம் இடது பக்கம். அப்ப வலது பக்கம் விழுகிறவங்க திரளான கூட்டம், இடது பக்கம் விழுகிறவங்க இரண்டாம் மரணத்துக்கு போறவங்க சகோதர சகோதரிகளே. சோ கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய ஒரு இடரல்கள், ஒரு பிரிவுகள் கண்டிப்பா நம்ம மத்தியத்தில் அந்த சோதனையின் நேரத்தில் வரும். அதனாலதான் இந்த ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களை வச்சு எல்லா தீர்க்க தரிசிகளுக்கும் மேலான தீர்க்க தரிசி நம்ம ஆண்டவராக இயேசு, அவரு இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று அவர் பேசுறாரு. நீங்க வசனம் நீங்க வாசிக்கலாம், மத்தேயு 24:9-14 வரை.
அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள்.
அப்ப பாருங்க, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து என் நாமத்தினாலே கொலை செய்வார்கள், கொலை செய்வார்கள், நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்புறம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து,
அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். அப்புறம்
ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள்,
ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். சௌர சௌகரிய இந்த தீர்க்க தரிசனம் அருமையாக கர்த்தர் பேசியிருக்காரு. இது சபையுடைய முடிவு காலத்துல நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனமாக இருக்கு. அப்ப இதை குறிச்சு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்முடைய கமெண்ட்ஸ்ல வந்து பார்க்கும்போது நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி என்றால் இது ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தை இருக்குது குறிக்குது என்று அவர் பேசியிருக்காரு. ஆனா நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன வசனம் எங்க இருக்குது? இது இரண்டாம் வருகையினுடைய காலத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமா ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தை குறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ சகோதர சகோதரிகளே, அப்ப இதை குறித்து நிறைய கமெண்ட்ரிகள் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கிறோம் இது இந்த தீர்க்க தரிசன வசனம் குறிப்பாக எங்க நிறைவேறக்கூடியதாக இருக்குன்னா சபையுடைய முடிவு காலத்துல. அதான் பார்க்கிறோம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராகம். சோ இந்த அந்த நேரத்துல இந்த தீர்க்க தரிசனங்கள் இது நிறைவேறக்கூடியதாக இருக்கு. நம்முடைய மூத்த சகோதரர் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எதிர்பார்த்தார். ஏனென்றால் அவர் 1916 சபை முடிஞ்சிடும், சபைக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா இந்த தீர்க்க தரிசனங்கள் அவருடைய காலத்தில் என்ன ஆகல, அது நிறைவேறல சகோதர சகோதரிகள். ஆனா எப்போ நிறைவேறும் இந்த தீர்க்க தரிசனங்கள்? எப்போ நிறைவேறும்? நம்முடைய காலத்துக்கு பின்பு. அப்படின்னா சபையுடைய முடிவுல, சபையுடைய முடிவுல வரக்கூடிய உபத்திரவத்துல பாதங்களுடைய முடிவுல தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் நிறைவேறக்கூடியதாக இருக்கு. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்குதுங்க? நமக்கு முன்பாக இருக்குதுங்க சகோதர சகோதரிகளே. நம்ம அதை எதிர்பார்க்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ அப்போ இதுதான் ரொம்ப அருமையாக கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அந்த எச்சரிப்புகளை அங்க சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பேசும்போது பிரதர் இப்படிப்பட்ட உபத்திரம் வந்து நம்மள நிப்போமா? நிறைய பேர் கேக்குறீங்க, நிறைய பேர் பிரதர் நீங்க சொல்லும் போதே என்ன ஆகுதுங்களா, சொல்லும் போதே கொஞ்சம் பயம் வருது, இதெல்லாம் நம்ம நிப்போமா? சகோதர சொல்ல ஒரு புறமாக கண்டிப்பா இது இந்த உபத்திரவம் இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம பார்க்கும்போது அந்த சிறையில போடுறது கண்டிப்பா வந்து ரத்த சாட்சிகளாக மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இருக்குது சகோதர சகோதரிகளே. அது நம்ம கண்டிப்பா அந்த உபத்திரவங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த உபத்திரவங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு ஆறுதலான வாக்கு தத்துவங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆறுதலான வெளியேறப்பெற்ற வாக்கு தத்துவங்களை, நம்மை தேற்றக்கூடிய வாக்கு தத்துவங்களை அவர் கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு. வசனம் நீங்க பாருங்க, லூக்கா 22:32.
நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்படி என்றால் பாருங்க, பேதுரு விழுவாருன்னு தெரியும், ஆனா கர்த்தர் முன்னாடி என்ன பண்றாருங்களா, வேண்டிக் கொள்றார், தேவனை வேண்டிக் கொள்கிறார். அப்போ அப்படி என்றால் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நமக்காக வேண்டிக் கொள்றவர் யார் இருக்கிறாரு? யார் இருக்கிறாரு? நம்ம தான் ஒரு ஐஎஸ் இருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 12:9.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார்.
அப்பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என்னுடைய பலம் விளங்கும். அப்ப சகோதர சகோதரர் நிச்சயமாக அந்த எப்படிப்பட்ட உபதிரவமாய் இருந்தாலும் நம்ம உண்மையான இருதயத்துல, உண்மையான அன்புல, உண்மையான வைராக்கியத்துல நம்ம சத்தியத்துக்காக நம்ம கடைசி உபதிரவத்தில் நிற்கும் போது தேவன் நம்மளை எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்வாரு. அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்குது சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனம் நம்ம அருமையான வசனம், மத்தேயு 28:30.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். அதான் நம்ம நிழல்ல கூட நம்ம பறக்கிறோம். அங்க சாத்ராக் மேசாக் ஆபத்னகோ அந்த அக்னி சூழலில் இருக்கும் போது கூட யார் நின்னாருங்களா? நேபுகாத்நேச்சார் பாக்குறாரு, இது மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லி பேசினார் இல்லீங்களா சகோதர சகோதரிகள். அப்படி என்றால் அப்படிப்பட்ட கடுமையான உபதிரவங்களை நம்ம சபை நீக்கும் போது நமக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அதான் சொன்னாரு, பயப்படாதே சிறுமந்திய, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கமா இந்த பேக்கிரசு அமைப்புகள் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு உபதிரவங்கள் நமக்கு கொண்டு வந்தாலும் சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக அவைகள் மத்தியத்தில் நம்ம உண்மையான இருதயத்தோடு, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆயத்தத்தோடு, நம்ம ஆயத்தத்தோடு நம்ம நின்னோம் அப்படின்னா சகோதர சகோதரிகளே, நிச்சயமா தேவன் நம்மளைய எல்லா வெற்றிகளையும் அதை ஜெயிப்பதற்கு நமக்கு சகாயம் செய்வார் சகோதர சகோதரிகள். நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்தில் நம்ம பாருங்க, நம்ம பார்க்கும்போது இப்படியாக அந்த சபைக்கு கடைசி சபையினுடைய முடிவு நேரத்தில் பெரிய உபதிரவம் பேர்கிறிஸ்தவ மண்டலங்கள் கொண்டு வர போறாங்க. அது நிச்சயமா நிறைவேறும். அப்படி நிறைவேறும் போது என்ன ஆகுன்ற பாருங்கும் போது சகோதர சகோதரிகளே, ஏன்னா நம்ம சபைய ரொம்ப கடுமையாக துன்பப்படுத்தினதுனால தேவனுடைய கோபம் யார் மேல போகுதுன்னு பார்க்கும்போது இந்த பேர்கிறிஸ்தவ அமைப்புகள் மேல போகும் போகும் சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். எப்படி என்றால் தேவன் ஏன் பேர்கிறிஸ்தவ அமைப்புகளை அழிக்கணும்? இதுக்கு ஒரு நிழல் இருக்குது. தேவன் வந்து பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை அழிச்சாரு இல்லைங்களா? பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை அழிச்சாரு. பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஏன் அழிச்சாரு என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கிமு 606 எருசலேம் தேவாலயத்தை இந்த பாபிலோனியர்கள் இடிச்சு போட்டாங்க. கிமு 606 எருசலேம் தேவாலயத்தை இடிச்சு போட்டாங்க. அதனால தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு போட்டதுனால தேவன் அவர்களை இடிச்சாரு. யார் மூலமாக? கோரேஸ் ராஜா மூலமாக அங்க இடிச்சு போட்டார். அப்படின்னா அந்த ராஜ்யத்தை அழிச்சாரு. அதே மாதிரி இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த பேர்கிறிஸ்தவ அமைப்புகள் கடந்த 2000 வருடங்களாக சபை என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க, துன்பப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆலயம் யாரு? தேவனுடைய ஆலயம் யாரு? உண்மையான ஆலயம், நிஜமான ஆலயம் யாரு? அதான் சொல்றாரு நீங்களே. அப்போ பரிசுத்தவான்களை 2000 வருட காலமாக துன்பப்படுத்தி வந்திருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த கோபத்தை எல்லாம் தேவன் இப்ப தேக்கி வச்சிருக்கிறார். பொறு 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 அந்த கோபம் எல்லாம் தேவன் இப்ப தேக்கி வச்சு கடைசியாக இந்த கோபத்தை யார் மூலமாக அந்த எந்த காரணத்தினால ஊத்த போறாருன்னா இந்த கடைசி பாதை அங்கங்க. அப்போ இவங்களுக்கு அந்த உபதிரவங்கள் முடியும் போது சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா தேவன் இந்த பேர்கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு ஒரு பெரிய அழிவை அங்க கொண்டு வர போறாரு சகோதர சகோதரிகள். அதை நம்ம வசனம் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 18:21.
அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய ஏந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு, இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும்.
இப்படியே பாபிலோன் மகாநகரம் இயலாமல் ஒருபோதும் எழுந்து வராது. அந்த மாதிரி எந்திரக்கலை சமுத்திரத்தில் போட்ட மாதிரி சொல்றாரு. அப்படின்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த மாதிரி ஒரு அழிவை இந்த பாபிலோன் மேல அங்க கொண்டு வரப்போகுது சகோதர சகோதரிகளே. சோ நம்ம பாக்குறோம் இப்படியாக சபைக்கு இந்த பேர் கிறிஸ்தவம் அமைப்புகள் மூலமாக கடைசியில நமக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு பெரிய உபதிரவ காலம் இருக்கு சகோதர சகோதரிகளே, அது நம்ம மறக்க கூடாது. சப்போ நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது சகோதர சகோதரிகளே. கண்டிப்பா தேவன் பாருங்க, இந்த இந்த சபைக்கு இருக்கிற இந்த உபதிரவம், இந்த சபை முடிவடைந்த உடனே இந்த உபதிரவம் அடுத்தது எங்க போயிடும்? அப்படியே பேர் கிறிஸ்தவ மண்டலங்களுக்கு போயிடும், அப்படியே அந்த உபதிரவம் உலகத்துக்கு போயிடும், அப்படியே அந்த உபதிரவம் இஸ்ரேலுக்கு போகும். அப்படி இருக்குதுங்க, லிங்க் லிங்கா இருக்குதுங்க உபதிரவம் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்ப இன்னைக்கு அப்ப நம்முடைய செய்ய வேண்டிய வேலை என்ன, அதான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நமக்கு முன்பாக பெரிய உபதிரவம் இருக்குது, ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத ராகாலம் இருக்குது. நம்ம நம்ம பார்க்கும்போது நமக்கு முன்பாக ஜெயிலிங்கு, ரத்த சாட்சிகளாக மறிக்கிற வாய்ப்பு, நிறைய உபதிரவங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நம்ம மத்தியத்தில் நிறைய இடர்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்க இருக்குது, அதுல இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாமும் செய்ய வேண்டியது என்ன, அது ரொம்ப முக்கியம். அப்போ சகோதர சகோதரிகளே, அப்ப கண்டிப்பா நாம செய்ய வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா நம்முடைய ஆயத்தப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆயத்தப்படுதல் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அப்போ அப்ப பாருங்க, அப்ப நம்ம உண்மையாலுமே அப்ப சபைக்கு இருக்கிற அந்த உபத்திரவத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தயாரா இருக்கணும். நம்ம தயாராக இருந்தாதான் தேவன் அந்த உபத்திரவத்தையே நமக்கு அனுமதிப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தயாராக இருந்தாதான் தேவன் அந்த உபதிரவத்தில் நம்மளை அனுமதிப்பாரு சகோதர சகோதரிகளே. நம்ம தயாரா இல்லைன்னா அது அந்த உபதிரவம் நம்ம போக கூட மாட்டோம். அப்படின்னா உபதிரவத்துக்கு நம்ம போகலன்னா நம்ம நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், நம்ம சபை வாய்ப்பு இல்லை, அந்த உபதிரவம் அப்படிப்பட்ட உபதிரவம் வரப்போகுது சகோதர சகோதரி. அப்ப பாருங்க, இதுக்கு நிழல் இருக்குது. நிழல் நீங்க பார்க்கும்போது கிதியோன் நியாயாதிபதிகள் 7:6-7 நியாயாதிபதிகள் 7:6-7
தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர், மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஒன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார்.
அங்க தண்ணீர் குடிக்கிற குடிக்கும் போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் வைக்கும் போது பாருங்க, இந்த 300 பேர் எப்படி குடிக்கிறாங்க சகோதர சகோதரி, 300 பேர் எப்படி குடிக்கிறாங்க, கையில எடுத்து இப்படி நக்கி குடிக்கிறாங்க. அங்க நல்லா அருமையா படம் சகோதரர் போட்டுக்கிறார், ரொம்ப நன்றி. குடிக்கிறாரு, ஆனா மீதி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, கீழே குனிஞ்சு. அப்படின்றால் அந்த பள்ளம் இருக்கிற இடம் இந்த ஆப்போசிட் என்ன இடம்னு நமக்கு தெரியல, ஆனா ஆப்போசிட் என்னன்னா ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்குதுங்களா. அப்படி குடிக்கும் போது அந்த மேட்டுக்கு அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தெரியாதுங்களா. ஆனா இந்த மாதிரி நக்கி குடிச்சவங்க பார்த்துட்டே குடிப்பாங்களாம், யாராவது வர்றாங்களா, யாராவது வர்றாங்களா, எதிரி வர்றாங்களான்னு பார்த்துட்டே குடிப்பாங்களாம். அப்போ அங்க சொல்றாரு, அந்த நக்கி குடித்து அந்த பார்த்துட்டு அதை நக்கி குடித்தவர்களே நீங்க என்ன பண்ணிப்போம், தனியா பிரி, அந்த 300 பேர் வை, எதுவும் கீழே குனிஞ்சு முற்றிலுமாக தலை வைத்து குடித்தவர்கள் என்ன பண்ணிரு, வீட்டுக்கு அனுப்பிடு அப்படிங்கிற. அப்படின்னா அவங்க ஆயத்தம் இல்ல, ஒருவேளை எதிரி வந்து தலையை வெட்டிட்டாருன்னா, ஆனா பார்த்து குடிச்சவங்க அலர்ட்டா இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, அப்ப சகோதர சகோதரிகளே, அது போல இந்த கடைசி வரப்போகிற உபதிரவத்துல இருக்குது. அப்ப அதனால நம்ம இந்த உபதிரவத்துல நான் நின்றுவோம் பிரதர், இப்படி எல்லாம் மாம்ச ரீதி எல்லாம் சொல்ல முடியாது தைரியம். அப்படி சொன்னார் ஒருத்தர், எங்க போனாலும் ஆண்டவரே உங்க பின்னாடி நான் வருவேன்னு சொன்னார். யாரு? மாம்ச தைரியத்தில் சொன்னாரு. அவருடைய கதை என்னாச்சு பாத்தீங்களா? அப்போ நம்ம பாருங்க, மாம்சத்துல நான் வந்துடும், என்ன உபதிரவம் அப்படி இல்ல, அந்த உபதிரவம் வரும்போது தெரியும் யார் நிப்பாங்கன்னு சகோதர சகோதரி. ஆகினால நம்முடைய ஆயத்தப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி, நம்முடைய ஆயத்தப்படுதல் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரி அத முன்னாடி பார்த்து குடிச்சவங்க யாருன்னா, தெளிவான தீர்க்க தரிசன பார்வையுடையவர்கள், தெளிவான தீர்க்க தரிசன பார்வையுடையவர்கள். அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய காரியங்களை அவங்க உற்று அவங்க கவனித்து அது செய்வாங்க. அப்போ உபதிரவங்கள் வரும்போது கூட அவங்க விழிப்பாக இருந்து அதில் நினைப்பாங்க சகோதர சகோதரர். ரொம்ப அருமையாக அந்த நிழல் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது சகோதர சகோதரிகளே. ஆனா திரளான கூட்டம் அப்படி இல்ல, திரளான கூட்டம் சகோதர சகோதரிகளே, அவங்க தீர்க்க தரிசன பார்வை அவங்களுக்கு அவ்வளவா இல்ல, அதுக்கு முக்கியத்துவம் அவங்க தரதில்லை. அதான் நம்ம பாக்கிறோம். இன்னொரு வகையில நம்ம பார்க்கும்போது ஆயத்தப்படுதல் குறித்து மத்திய 25 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
அப்ப பாருங்க, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்த, அந்த ஆயத்தப்படுதல் ரொம்ப முக்கியம் அன்பான சகோதர சகோதரிகளை நமக்கு இன்னைக்கு. அப்ப ஆயத்தப்படுதல் நம்முடைய மூத்த சகோதரர் அவர்கள் சொல்லும் போது லேம்ப் வந்து ட்ரிமிங் பண்ணும் சொல்றாரு. விளக்கு இருக்குது, அப்ப விளக்கினுடைய திரிகளை என்ன பண்ணுங்களாம், சுத்தப்படுத்தணும். அப்போ விளக்கு எரிஞ்சு கொஞ்சம் கரியெல்லாம் என்ன இருக்கும், அந்த திரி மேல இருக்கும். அப்ப அது திரி நல்லா எரியணும்னு என்ன பண்ணும், எது எதெல்லாம் வேஸ்டா இருக்கோ அந்த கறி மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணும், ட்ரிமிங் பண்ணும், அதெல்லாம் தட்டி விடணும். தட்டி விட்டு விளக்குகளை என்ன பண்ணும், நல்லா எரிய வைக்கணும். அப்ப அது குறிக்கிறது சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கும்போது. அப்போ நம்முடைய ஆயத்தப்படுதல் ரொம்ப முக்கியம். அதுல ரெண்டு ரொம்ப முக்கியமான ஆயத்தப்படுதல் இருக்குது. அப்ப என்னன்னு பார்க்கும்போது, ஒண்ணு வந்து சகோதர சகோதரிகளே, ஏற்றக்கால தீர்க்க தரிசனங்களை குறித்து தெளிவான சத்தியங்களை நம்ம நன்கு உணர்ந்து புரிந்திருக்கணும். ஒண்ணு ஆயத்தப்படுதல். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது, நம்ம படித்து கேட்டு கற்றுக்கொண்ட சத்தியங்களின் படி இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கா என்பதை நம்ம தற்பரிசோதனை நம்ம செஞ்சிருக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ ரெண்டு இந்த காரியங்களுமே நம்முடைய ஆயத்தப்படுதலுக்கு ரொம்ப முக்கியம். தெளிவான தீர்க்க தரிசன சத்திய பார்வை அதுவும் இருக்கணும், பிளஸ் நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தில் வந்து இருக்குதா என்பதை நம்ம கண்டிப்பா கரெக்டா பரிசோதித்து நம்ம வச்சிருக்கணும் சகோதர சகோதரிகள். அப்போ இந்த மாதிரி ஆயத்தமாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம புத்தியுள்ள கன்னிகளாக நம்ம இருக்க முடியும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது இந்த அக்னி உபதிரவங்கள் இந்த சபை நமக்குள்ளாக வரும்போது கண்டிப்பா எலியா மற்றும் எலிசா நாங்கள் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. அந்த உபதிரவம் பிரிச்சிடும், அந்த உபதிரவம் பிரிச்சிடும். எலியா எலிசா உண்மையான பாதகங்கள் மற்றும் திரளான கூட்டம் ரெண்டும் பிரிச்சிடும் சகோதர சகோதரிகள். அப்ப பாருங்க, இந்த திரளான கூட்டம் சபையினுடைய அந்த ஒரு உபதிரவங்களை கண்ணார அவங்க பார்க்கறவங்களாக இருக்கிறாங்க. சபை எப்படி அவங்க கழிச்சு பாதங்கள் எப்படி கொடுமைப்படுத்தப்படுறாங்க, சத்தியத்துக்காக எவ்வளவு வைராக்கியமா நிக்கிறாங்க, ஒருவேளை ரத்த சாட்சிகள் அவங்க மறிக்கும் போது அவங்களுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதை யாரு பார்க்க போறாங்கன்னா இந்த திரளான கூட்டம் பார்க்க போறாங்க சகோதர சகோதரிகளே. இது நிழல் அப்படியே இருக்குது. எலியா எலிசா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியா எங்கிருந்தாரு, எலிசா எங்கிருந்தாரு, அங்கதான் இருந்தார் இல்லீங்களா. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு, அதை யாரு பாக்குறாரு, எலிசா பாக்குறாரு சகோதர சகோதரிகளே பாக்குறாரு. அப்ப பாருங்க, அந்த அப்படின்றால் இந்த எலியா எலிசா சொல்றாரு எவ்வளவு நெருக்கமா, நாலு இடத்துல வரான், கூடையே இருக்கிறாங்க. அப்ப நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம சொல்றாரு, அப்போ இந்த எலியா எலிசா சபை திரளான கூட ஒருவேளை நல்ல நெருக்கமான நண்பர்களா கூட இருக்கலாம், இந்த பூமியில நெருக்கமான நண்பர்களா கூட இருக்கலாம் சகோதர சகோதரிகளே. ஆனா உபதிரவங்கள் வரும்போது என்ன வரும், கண்டிப்பா பிரிஞ்சிடும். அப்படி பிரியும் போது கண்டிப்பா நம்ம தெரியும் அவங்க உபதிரவ சக்தி நிஜமாக அந்த உபதிரவத்தில் நிக்கிறாங்க, நாம பயந்துட்டு வந்துட்டோம், நம்ம அந்த மகிமையான உபதிரவத்துக்கு போகல, அந்த சபை வாய்ப்பில் நம்ம போலன்னு நிச்சயமா அது தெரிஞ்சிடும் சகோதர சகோதரிகளை. அப்படி இருக்கும் போது எவ்வளவு மனசு கஷ்டமாகும் யோசித்து பாருங்க சகோதர சார். உண்மையான சபை வாய்ப்புல நம்ம போய் சேரலன்னா அந்த உபதிரவங்கள நம்ம போய் நிக்க முடியாம நம்ம வந்திருக்கும் போது நம்ம எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் சகோதர சகோதரிகளை சிந்திச்சு பாருங்க. லாஸ்ட் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆயிட்டா எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஒரு விலையேறப்பட்ட பரிசு, ஒரு பெரிய பரிசு என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆகி போச்சு. திரளான கூட எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுங்களா சகோதர சகோதரிகள். அப்போ அந்த மாதிரி சகோதர சகோதரிகளே நம்ம இருக்க கூடாது, அதான் சொல்றோம். அப்போ இந்த திரளான கூட எதனால லாஸ் ஆனாங்க, ஏன் அந்த பரிசு பொருள விட்டாங்க, வைராக்கியம் குறைவா இருக்குது இல்லீங்களா, அர்ப்பணிப்புல வைராக்கியம் குறைவாக இருக்கு, அதனாலதான் விட்டாங்க சகோதர சகோதரிகளை நம்ம பாக்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அப்ப இந்த திரளான கூட்டம் அப்ப அந்த சபையினுடைய உபத்திரவங்களை எல்லாம் பார்த்து சகோதர சகோதரிகளே அவங்க ஏன்னா நம்ம இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தோம் நம்முடைய சகோதரர் சுந்தர் அவருடைய மரணம். இதுவரைக்கும் மரணம் அவ்வளவா நான் கிட்ட நின்று பார்த்ததில்லை, ஆனா அவருடைய மரணத்தை கிட்ட நின்று பார்க்கும்போது அது தெரியுது சகோதர சகோதரிகளை எவ்வளவு கஷ்டம் இருக்குது சகோதர சகோதரிகள். அப்படி என்றால் அப்ப உண்மையாலுமே சபையுடைய அந்த ஒரு மரணங்களை அந்த ரத்த சாட்சிகளை கண்ணார பாக்குறவங்க யாருன்னா திரளான கூட்டம், அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனசு இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. லாஸ்ட்ல சிந்திச்சு பாருங்க. அதான் அங்க சொல்றாரு, அத பார்த்து அதுக்கு பின்பு இவங்களுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுவாங்களா? வைராக்கியமா சபையுடைய மரணத்தை பார்த்து என்ன மாதிரி வைராக்கியம், என்ன மாதிரி விசுவாசம், எவ்வளவோ எவ்வளவு சகிப்பு தன்மை, எவ்வளவு பொறுமையோட சபை இந்த உபதிரவங்களை சகிச்சாங்க, அதை பார்த்து அந்த காரியங்களை இவங்களுக்குள்ளாக அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்துமா சகோதர சகோதரிகளே? அதான் எலிசா எலியா கிட்ட ரெட்டிப்பான ஆவி வாங்குறாரு. நீங்க பாருங்க வசனம் 2 ராஜாக்கள் 2:9.
அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கே என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான்.
உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேணும் சொல்றாரு. அப்போ அந்த உண்மையான சபைக்கு இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த ஆவி, அந்த சபை முடிவடைந்த பின்பு இந்த திருவிழா கூட்டம் அவங்க பார்க்கும்போது அது ரெட்டிப்பான அந்த வைராக்கியத்தை அவங்களுக்குள்ளாக ஏற்படுத்தும். அதுக்கு பின்பு அவர்கள் தங்களை உடன்படிக்கை நிறைவேற்றுவாங்க சகோதர சகோதரிகளே. அதனால நம்ம பார்க்கும்போது அப்ப நம்ம ஒரு கடைசி எக்ஸாமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். காலம் அப்படி காலம் இருக்குது சகோதர சகோதரிகளே. ஒரு முடிவு எக்ஸாமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால அதுக்கு ஆயத்தப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. அதனால நமக்கு முன்பாக இருக்கிற ஓட்டத்துல நம்ம ஒரே சீராக நம்ம ஓடணும் சகோதர சகோதரிகளே, சீராக நம்ம ஓடணும். அப்போ எப்படி என்று பார்க்கும்போது பாருங்க, நம்ம ஒரு ஒரு மாடி மேல நம்ம ஏறோம், ஒரு மாடி மேல நம்ம ஏறோம். மாடி மேல நம்ம ஏறும்போது மேலேயே பார்த்துட்டு ஏறிட்டா பிரச்சனை இல்லை, போயிடலாம். அது எவ்வளவு உயரமா இருந்தாலும் என்ன பண்ணலாம், மேலேயே பார்த்துட்டு ஏறிட்டா போயிடலாம். ஒருவேளை ஒரு பாதி போயிட்டு கீழே பார்த்தா, பாதி போயிட்டு கீழே பார்த்தா அப்புறம் மேல போக முடியாது. ஏன் பயம் வந்துடும், ஐயோ இவ்வளவு உயரத்தில் இருக்கிறோமே சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் நம்முடைய ஓட்டம் பரத்தை நோக்கி இருக்கணும் சகோதர சகோதரிகளே. நம்ம பூமியினுடைய காரியங்களை நம்ம பார்த்தா சகோதர சகோதரிகளே நமக்கு பயம் வந்துடும் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம விழிப்பாக இருந்து சகோதர சகோதரிகளே, நம்ம நம்முடைய ஆயத்தப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம், சாதாரண எப்படி இருக்கிறான்னா உபத்திரங்கள் கொண்டு வரதுல நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறானா சகோதர சகோதரிகளே. அப்போ நாம அவனை எதிர்க்கணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த சோதனையில வந்து நாம நிக்கணும்னா நம்மளும் சுறுசுறுப்பா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. நம்ம சுறுசுறுப்பாக அங்க சொல்றாரு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்களா, நம்ம தரிச்சிருக்கணும். எபேசியர் 6:11.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்
சொல்றாரு. அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. ஏசையா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்றாரு, பிரபுக்களே புசியுங்கள் குடியுங்கள், உங்கள் பரிசைகளுக்கு என்ன பண்ணுங்கள், என்னை பூசுங்கள் என்கிறாரு. ஏனென்றால் நம்ம அந்த ஒரு கடுமையான உபதிரவத்தில் நம்ம எதிர்க்கணும்னா, நம்ம பாருங்க நம்ம ஜெயிக்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரிச்சிருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஆகினால சகோதர சகோதரிகளே, இந்த உபதிரவங்கள் வரும்போது இது புதுசுன்னு நினைக்க வேணாம், இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் படி நடந்தே ஆகும், இதெல்லாம் நடந்தே ஆகும். அதனால அந்த அந்த உபதிரவத்தில் நிற்கும் போது ஐயோ இப்படியெல்லாம் எனக்கு தெரியாதேன்னு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. ஏனென்றால் அதனாலதான் கர்த்தருடைய சைட்ல இருந்து சபைக்கு தேவையான எச்சரிப்புகளை இன்னைக்கு தேவன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த எச்சரிப்புகளை நம்ம கேட்டு சகோதர சகோதரிகளே, நம்ம அந்த உபதிரவத்தில் உபதிரவம் வரும்போது நம்ம அதுக்கு ஆயத்தமாகி அந்த உபதிரவத்தில் நின்று கர்த்தருடைய மணிகளாக அவருடைய சபையாக நம்ம மாறணும். லாஸ்ட்ல ஒரே ஒரு வசனம் படிச்சு நம்ம முடிச்சுக்கலாம். 2 பேதுரு 5:10-11.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக.
அதனால தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அந்த உபத்திரவத்தில் சீர்படுத்தி திடப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென்.